வணக்கம் சிஸ்டர் கிரேஸ் ப்ரௌனி.
வணக்கம்.
இப்போ நீங்கள் இலங்கை, குறிப்பாக வந்து வடமாகாணத்துக்கு போயிருக்கிறீங்க, வன்னி பகுதிக்கு போயிருக்கிறீங்க.
ஆமாங்க.
ஏன் போனீங்க? அது எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது அங்கே போகிறதுக்கு?
என்னுடைய பணியினுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, கடந்த 27 ஆண்டுகளாக நான் மிகவும் பிற்பட்ட, பின்தங்கின, அல்லது சமுதாயத்தாலே மறக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் நான் பணி செய்து கொண்டு வருகிறேன். ஸோ இவ்விதமாக பணி செய்து கொண்டு இருப்பதனால நான் வன்னிக்கு பிரயாணப்பட்டு போய் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தபோது, என்னால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு வகையில் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம் ஆயிடுச்சு. ஆகையினால தான் நான் வன்னியை விசிட் பண்ணேன்.
இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ உலகத்தில் வந்து போர் நடந்த பகுதி, அல்லது போர் நடக்கின்ற பகுதி, அல்லது வறுமையால் பாதிக்கப்பட்ட பகுதி, அப்படின்னு பல பகுதிகள், பல நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏன் இலங்கை, ஏன் வன்னி?
எனக்கு மற்ற பகுதிகளுக்கு போக வாய்ப்பே கிடைக்கலைங்க.
சரி,
ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சிருந்தா அங்கே போயிருந்திருப்பனா இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு நான் 2001 முதற்கொண்டு நான் வேற ஒரு காரியமாக தான் நான் போயிட்டு இருந்தேன். மெயினாக நான் வந்து கிறிஸ்தவ பாடல்களை பாடுறது உண்டு. அந்த கூட்டங்களிலே பாடல்கள் பாடுவதற்கு தான் என்னை முதலாவது ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு போனதுலேருந்து அங்கே இருந்த சூழ்நிலைகள், மக்களுடைய வேதனைகள், அதன் மத்தியிலே அவர்கள் அன்பு செலுத்தினது, இதெல்லாம் என்னை கவர்ந்துருச்சு. ஆகையினால நான் திரும்ப திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு என்னுடைய சுய விருப்பத்தினாலேயும் நானே முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு வந்துட்டுருக்கேன்.
சரி, திரும்ப திரும்ப போயிருக்கிறீங்க. சரி, இப்போதைக்கு அங்கே என்ன பிரச்சனை? ஒரு சமூகம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தானே. இப்போ இலங்கையை பொறுத்தளவில், குறிப்பாக வன்னியை பொறுத்தளவில், ஒரு போர் முடிந்த ஒரு பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்க?
வன்னியில் என்ன அதிகமாக தாக்கின ஒன்று என்னன்னா, ரெண்டு காரியம் சொல்லலாங்க. நிறைய பெண்கள், அவங்களுக்குள்ளான நல்ல சாமர்த்தியங்கள், திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப வந்தது. ஏன்னா இதை நாங்கள் சென்னை பகுதிகளிலே, நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே இவ்விதமாக செய்து அதில் நாங்கள் ஓரளவுக்கு வெற்றியை கண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஆகையினால நம்பிக்கையை இழந்திருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையை ஊட்ட முடியும் என்றால் அதை நான் செய்தே தீர வேண்டும். அதுதான் என்னை திரும்பி திரும்பி அங்கே கொண்டு போகுது.
இப்போ பிரச்சனைகள்னு குறிப்பாக என்ன சொல்லுவீங்க?
குடும்பத்தில் யாரும் இல்லை. இப்போ வார் விடோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வார் விடோஸ், ஒரு சமுதாயத்தில் ஒரு விடோவாக இருக்கிறதே என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அப்போ மனநிலையிலேயும் பல நிலைகளிலேயும் தாக்கப்பட்டு இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்க பெண்களுக்கு எப்படி சொல்கிறது, அதில் நம்ம எப்படி அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும், எப்படி அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும், எப்படி அவர்கள் திரும்பவும் தங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்ள நாம் ஒரு வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க முடியும், இதுதான் நான் பார்க்குறதுங்க உதவி என்று.
இப்போ போர்னால் விதவையானவர்கள், மற்றபடி பெண்கள், இப்படியெல்லாம் வந்து நிறைய அதிகமான பேர் அப்படி இருக்கிறதுனால பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அங்கே அதிகரிச்சிருக்கு, அல்லது விபச்சாரம் மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் செய்திகளில் வாசிக்கிறதுண்டு. நீங்கள் நேரடியாக பார்த்த அளவில் அதெல்லாம் உண்மைதானா?
நான் பார்த்த அளவில் அந்த விதமாக நான் எதையும் பார்க்கல. ஆனால் அநேகமாக நான் அதை கேள்விப்பட்டேன், அதிகமாக நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் உழவனூர் அப்படின்ற பகுதிக்குள்ளார போகும்போது அங்கேருந்து ஆண்கள் சொன்னாங்க, எங்களை இங்கேயே எங்களுக்கு ஒரு தொழிலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இந்த தொழிலை நீங்கள் எங்களுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா எங்களோட விமென்னும் இங்கே சேஃப்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துக்க முடியும். வெளியில் நாங்கள் வேலைக்குன்னு வெளியில் போயிட்டோம்னா அப்போது சில்ட்ரனுடைய அப்யூஸ், விமனுடைய அப்யூஸ், அப்போ எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு சம்பவமே எனக்கு உணர்த்தினது.
முன்னாள் போராளிகள், அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து வாழ்வாதாரத்தை இழந்தவங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிலாம் வாசிக்கிறது உண்டு. நீங்கள் அவங்கள சந்திச்சிங்களா? அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது?
ஒரு கிராமத்துக்குள்ளார நான் நடந்து போனப்போ எனக்கு ரொம்ப அது ஒரு சாதாரண, இட் வாஸ் நாட் அ காமன் சைட் டு சி. வாலிப பெண் ஒன்று கால் இழந்து அவங்க யார் கேட்டாலும் செல்லில் அடிபட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆண்கள் வர்றாங்க, அவங்களும் காலு கையை இழந்தவங்களா, இப்படி பலர் வந்திருந்தாங்க. இப்போ ஒவ்வொருவரோடும் நான் வந்து தனிப்படையாக பேசுறதுக்கு, தனிப்பட்ட விதத்திலே பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை நான் அந்த இடத்துல பார்த்தேன். என்னன்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து தனிமையாக எனக்கு ஒன்று செட்டப் பண்ணி தர வேண்டாம், நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து வேலை செய்யத்தக்க ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா தனியாக இருந்து நாங்கள் வேலை செஞ்சால் எனக்கு மனசுக்குள்ளார ஏதேதோ பயங்கள் ஓடுதுறனால என்னால் தனியாக இருந்து வேலை செய்ய முடியல. திஸ் வாஸ் சம்திங் நான் வந்து கேள்விப்படாத ஒன்று. ஏன்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த பிஸ்னஸை செய்யணும், தானே தனியாக இருந்து செய்யணும்னு. ஆனால் இந்த இடத்துல இந்த போர் எந்த அளவுக்கு மக்களை தாக்கியிருந்தா, அவர்கள் தனிமையிலிருந்து கூட செயல்பட முடியாமல் இருக்கிறாங்க. ஆகையினால ஒன்றுபட்டு அவர்கள் செயல்படத்தக்கதாக காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறதுன்னு நான் உணர்ந்து கொண்டேங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கை சென்று பணியாற்றும் சிஸ்டர் கிரேஸ் பிரவுனிங் அவர்கள்.
இப்போ 2009 வந்து போர் முடிஞ்சது, அதுலேருந்து வந்து சுமார் 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகளில் வந்து நிறைய நிவாரண பணிகள் நடந்திருக்கு, அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்கு, சர்வதேச என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க எல்லாம் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க, செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியான ஒரு பிம்பம் தரப்படுது. உங்கள் பார்வையில் வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்க நேரடியாக, உங்கள் அனுபவம் எப்படி?
இல்லை, கிராமங்களில் நாம் சுற்றி பார்க்கும்போது தேவைகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஏறத்தாழ 60,000 வார் விடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் தான் போய் அங்கே உதவிகள் செய்தாலும் அந்த தேவைகளை சந்திக்க நாம் ஒவ்வொருவரும் இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும், நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது.
அடுத்து இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் பல கலை நிகழ்ச்சிகள், பல நிகழ்வுகள் நடந்தால் கூட அதில் திரட்டப்படுற நிதி அல்லது வந்து சேமிக்கப்படுற நிதியெல்லாம் வந்து இலங்கைக்கு அனுப்பப்படுது, வடமாகாணத்துக்கு அனுப்பப்படுது, வன்னிக்கு அனுப்பப்படுது அப்படின்னு பல அமைப்புகளும் சொல்கின்றன, செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இங்கே உள்ள மக்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல தேவைகள் அதிகம் உண்டு. ஆகையினால அப்படிப்பட்ட தேவை நிறைந்த பகுதிகளிலே நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவிலே மக்களோடு நாம் ஈடுபாடு கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படலாம். நிறைய வாலிப பிள்ளைகளை ஏ லெவல் ஓ லெவல் முடித்தவங்க கேட்டாங்கன்னா, என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்வாங்க. இது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா சென்னை சுற்று வட்டாரங்களிலே நாங்கள் பணிபுரிகிற இடங்களில் வந்து வாலிப பிள்ளைங்க யாருமே சும்மா இருக்கக்கூடாது, மேற்கொண்டு அவர்களுக்கு படிக்க வேண்டும். ஏதாகிலும் ஒரு டிப்ளமா அல்லது ஒரு கைத்திறன்களை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கம்யூனிட்டி காலேஜ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ எனக்குள்ளார ஒரு இது, ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, பெண்களானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்திறன்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் டிப்ளமாஸ் அந்த மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கேன். வி கேன் ஸ்டார்ட் சென்டர்ஸ் வேர் வெல்டிங், கார்பென்ட்ரி, பிளம்மிங், ஃபேப்ரிகேஷன் யூனிட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க ஊர்லேயே வாய்ப்புகள் வரும்போது, இப்போ நல்ல கட்டட தொழிலெல்லாம் ஏறும்போது பிளம்மிங் எல்லாம் நல்லா வரும். எலக்ட்ரிக்கல் ட்ரெயினிங் அண்ட் பிளம்மிங் வில் டெஃபினெட்லி பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யங் பீப்புள். ஸோ இவ்விதமாக வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம பல நிலைகளிலே அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அதோடு கூட நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கொடுக்கலாம், இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் ட்ரெயினிங் கொடுக்கலாம். இவைகளிலே நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க தங்க சுய கால்களிலே நிற்க அவர்களுக்கு நம்ம வந்து நல்ல நம்பிக்கையை கொடுக்குறோம், கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம். இளைஞர்களுக்கு நம்ம இவ்விதமான காரியங்களை செய்யலாம். அதே நேரத்தில் குழந்தைகளை பார்க்கும்போது அந்த போஸ்ட் ஸ்கூல் கோச்சிங், சாயங்காலத்தில் அவங்க வரும்போது பள்ளியில் இன்னொரு ஒரு காரியம் என்ன அதிகமாக தாக்கின ஒரு காரியம், அந்த கிராமத்துக்குள்ளே நான் போய் விசிட் பண்ணபோது அவங்களுக்கு ஒரு நல்ல வீடே இல்லை. ஆனாலும் தங்கள் கஷ்டத்தின் மத்தியில், தங்களுடைய சரீர குறைவுகளின் மத்தியில் அவங்களோட விடாமுயற்சியை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போனேன். நான் அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா ஒரு ஃபோட்டோ தொங்குதுங்க. ரெண்டு குழந்தைங்க, அவங்க ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. இன்னும் என் உள்ளத்தை நெகிழச் செய்தது. இவ்வளவு வேதனையின் மத்தியில் இந்த குழந்தைகள் இவ்வளவு சிறப்பாக அவங்க படித்து ஸ்காலர்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ நான் என்ன நினைக்கிறேன், குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது, சாயங்கால மாலை நேர பள்ளிகளை குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்து குழந்தைகள் இன்னும் சிறப்பாக படிக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஹோம்ஒர்க்ஸை சொல்லிக் கொடுக்க, டியூஷன் ஏதாவது ஒரு பாடத்தில் கடினமாக இருந்தால் அதுக்கு டியூஷன் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். பெண்களுக்கு ஆக செய்ய வேண்டிய காரியத்தை நான் ஆலோசனையாக சொல்லக்கூடியது, பெண்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற நல்ல திறமையுள்ள பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ தையல் கலையில் அவர்களை இன்னும் நல்ல தேர்ச்சி உள்ளவர்களாக்கி நம்ம நல்ல மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட்ஸை நாமளே தைத்து அதை வெளியில் ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, நெசவு தொழில், அழகான சாரீஸ் நெசவு, கை நெசவு பண்ணுறதுக்கு லுங்கீஸ், மற்றும் கால்மிதிகள், இவ்விதமாக பெட்ஷீட்ஸ், டவல்ஸ், இந்த மாதிரி காட்டனில் மெட்டீரியலில் நம்ம நெசவு தொழில் கொடுக்கலாம். கை எம்ப்ராய்டரி, பெட் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ சாரீஸ்லேயே இந்த ராஜஸ்தான்லலாம் பண்ணுற மாதிரி நல்ல சம்கி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க், இந்த மாதிரிலாம் செய்து இப்படி பல நிலைகளிலே பெண்களுக்கு கூட அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக நம்ம பல காரியங்களை செய்கிற திட்டத்தை நான் கொடுத்துருக்கேன்.
பொருள் சார்ந்த உதவிகள், அல்லது நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி கல்வி சார்ந்த உதவிகள், இதுகளை தாண்டி வந்து உளவியல் ரீதியான உதவிகள் வந்து அதிகமாக வழங்கப்படுறதில்லை அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுறது உண்டு. இப்போ ஆங்கிலத்தில் சொல்ல போனால் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு ஒரு போரை எதிர்கொண்ட ஒரு சமூகம் அதிலிருந்து மீள்வதற்கு உளவியல் ரீதியான உதவிகள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான அம்சங்கள் வந்து நடக்கா, அது நடக்கணுமா, அதுக்கு தேவை இருக்கா?
இல்லை, அநேக நிறுவனங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அவர்களோடு இருந்து இணைந்து செயல்பட்டு அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையை ஊட்டி அவர்களுடைய திறன்களுக்கு ஏற்ப அதுக்கு அவங்களுக்கு தொழில்களை நம்ம கொடுக்கும்போது, வெறும் பேச்சளவில் கவுன்சிலிங் கவுன்சிலிங்னு ஆலோசனை கொடுத்து விட்டு வராதபடிக்கு இந்த ஆலோசனையோடு கூட அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏற்றவைகளை நம்ம செய்யும்போது அது மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தான் சென்னையிலே புழல் சிறைக்குள்ள, சிறை குடும்பங்களுக்குள்ள, தொழுநோயாளிகள் மத்தியில், வாழ்க்கையில் நம்பிக்கையே இனிமேல் வாழ இல்லை அப்படின்னு இருந்த மக்களுக்குள்ள நாங்கள் கல்வி என்பதை கொடுத்து அதன் மூலமாய் அவர்கள் வாழ்வாதாரத்தை, குழந்தைகளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு நல்ல இதை கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அதே போல இங்கேயும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுங்க.
மிக்க நன்றி சிஸ்டர் கிரேஸ் பிரவுனி, உங்களது பணி மிக சிறப்பான பணி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், தொடருங்கள். மிக்க நன்றி.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ.